தோழர்களுக்கு இனிய வணக்கம். பேரறிஞர் அண்ணாவின் சொற்பொழிவுகள். உத்தமர் காந்தியடிகள் கொல்லப்பட்ட போது அண்ணா ஆற்றிய உரை. உலக உத்தமர் மறைந்ததால் உள்ளம் நொந்து கிடக்கும் நாம் ஒவ்வொருவருக்கொருவர் ஆறுதல் மொழி கூறிக்கொள்ளும் நிலையிலே தான் இருக்கிறோம். ஒரு கிழமைக்கு மேலாகிவிட்டது. இழிகுணத்தான் மானலம் போற்று மகாத்மாவை கொலை செய்து உலகம் இன்றும் அழுது கொண்டுதான் இருக்கிறது. அவருடைய மாண்புகளை பற்றி பேசாத நாடில்லை, எழுதாத ஏடில்லை. எங்கும் கலக்கம், ஏக்கம், எவருக்கும் தாங்கோனா துக்கம். அதை மாற்ற அவரை பற்றி பேச முனைகிறோம். ஒவ்வொரு பேச்சும் மீண்டும் மீண்டும் கண்ணீரை கொண்டு வரவே உதவுகிறது. மூண்டதி அணையவில்லை, துக்கம் தரும் நிலையது. ஆனால் அவர் புகழ் ஒளி பரவுகிறது. அதை எண்ணுவோம், ஆறுதல் பெற முயற்சிப்போம். நாம் அரசுரிமை இழந்திருந்தபோது அவர் பிறந்தார். அவர் மறையும் போது நாம் அரசுரிமை பெற்று வாழ்கிறோம். அவர் பிறந்தபோது நமது நாடு உலகிலே இழிவும் பழியும் தாங்கிய நாடாக இருந்தது. அவர் மறைந்திடுவதற்கு முன்னம் மாஸ்கோவிலிருந்து நியூயார்க் வரையிலே உள்ள சகல நாடுகளிலும் நமக்கு விடுதலையை விளக்கும் விருது பெற்று தூதுவர்களும் வீற்றிருக்கும் நிலை உண்டாகிவிட்டது. அவர் பிறந்தபோது உலக மன்றத்திலே நமக்கு இடம் கிடையாது. இன்று நாம் இருந்தால் உலக மன்றத்திலே புதியதோர் பலம் என்று பல நாடுகள் என்னும் நிலை ஏற்பட்டுவிட்டது. அவர் பிறந்தபோது அங்கு தேவைப்படும் எந்த சாமானுக்கும் வெளிநாட்டின் தயவை நாடி ஏங்கி கிடந்தோம். இன்று வெளிநாடுகள் நமது சரக்குகளை பெற நம்முடன் ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதற்கு தமது ராஜதந்திரத்தை உபயோகிக்கும் அளவுக்கு மாறுதலை காண்கிறோம். அவர் பிறந்தபோது கோயில்கள் மூடி கிடந்தன. தீண்டாதோர் என்று தீயோரால் அழைக்கப்பட்டு வந்த தியாக பரம்பரையினருக்கு அவர் கண் மூடும் முன் மூடி கிடந்த கோயில்களெல்லாம் திறந்துவிட்டன. குடித்து கிடப்பது மிகச் சாதாரணம், சகஜம் என்று யாரும் எண்ணிக்கொண்டிருந்த நாட்கள் அவர் பிறந்த காலம். மதுவிலக்கு சட்டம் அமல் நடத்தப்படுவதை கண்டான பிறகே அவர் மறைந்தார். அவர் பிறந்த காலத்திலே சூரியனே அஸ்தமிக்க அஞ்சும்படியான அளவுள்ளதாக இருந்தது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தின் ஆதிக்க போக்கு அழிந்ததை கண்டான பிறகே அவர் கண்களை மூடினார். அவர் பிறந்த நாட்களிலே பிரிட்டனில் இருந்து கவர்னர்களும் மற்ற அதிகாரிகளும் இங்கு வந்த வண்ணம் இருந்தனர். அடிமை இந்தியாவை ஆள்வதற்கு அவர்கள் வெளியே போகும் காட்சியை பார்த்துவிட்ட பிறகே உத்தமர் உயிர் நீத்தார். இவ்வளவையும் அவர் மந்திரக்கோள் கொண்டோ யாக குண்டத்தருகை நின்றோ சாதிக்கவில்லை. மக்களிடையே வாழ்ந்து மக்களின் மகத்தான சக்தியை திரட்டி காட்டி சாதித்தார். புதிய வாழ்வு தந்தார், புதிய அந்தஸ்து தந்தார். இவ்வளவு தந்தவருக்கு அந்த துரோகி தந்தது மூன்று குண்டுகள். சாக்ரட்டீஸுக்கு விஷம் தந்தது போல அவர் சாதித்தவைகள் மகத்தானவை. ஆனால் அவர் சாதிக்க எண்ணியிருந்தவை வேறு பல, அவை மேலும் மகத்தானவை. நாட்டிலே உள்ள மற்ற கொடுமைகள், ஜாதி சனியன், வறுமை, அறியாமை ஆகியவற்றை அடியோடு களைத்தறிந்து உலகினர் கண்டு பின்பற்றத்தக்க முறையிலே உன்னதமான லட்சியங்களை கொண்ட ஒரு சமுதாயத்தை காண விரும்பினார். அதற்காக அரும்பாடுபட்டு வந்தார். அந்த நேரத்தில் ஆத்திரத்தால் அறிவை இழந்தவனால் அவர் கொலை செய்யப்பட்டார். அவர் கண்ட அந்த நாள் இந்தியா வீரர்களை கோழையாக்கிவிடக்கூடியது, விவேகிகளை விசாரத்தில் ஆழ்த்தக்கூடியது. 30 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் அவர்களின் முதுகெலும்பு முறிந்தது போல் இருந்தது. அடிமை சுமையினால் நம்பிக்கை தகர்ந்து போயிருந்த நேரம். முடிதெறித்த மன்னர்கள் எல்லோரும், ஆங்கில ஆட்சியின் பிடியிலே கோட்டை கொத்தளம் கட்டி காத்தவர்கள் எல்லோரும் நாட்டை இனி மீட்டிட முடியாது என்றெண்ணி வாட்டமுற்று கிடந்தனர். எப்படியோ ஆட்சி நடக்கட்டும், இதை எதிர்ப்பதும் முடியாத காரியம். எனவே இதற்கு பயபக்தி விசுவாசம் காட்டி ஏதேனும் பலம் பெற்று காலம் தள்ளுவோம் என்று பலர் எண்ணிவிட்டனர். அவர்களிடம் ஆயுதம் இல்லை, ஆட்சியாளர்களோ ஆயுத பலம் உள்ளவர்கள். அவர்களிடம் நம்பிக்கை இல்லை, ஆட்சியாளர்களிடமோ நம்பிக்கை ஆணவமாகிவிட்ட நிலை. இந்த நிலையிலே தோன்றினார் விடுதலை போர் தொடுக்க. யார் அந்த சமயத்திலே நாட்டை நோக்கினாலும் நம்பிக்கை துளியும் பிறக்காது. இவர் நம்பிக்கையுடன் பணியாற்றலானார், நாட்டு மக்களிடம் நம்பிக்கை ஊட்டினார், அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானார், நாநலத்தின் நன்மதிப்பை பரிசாக பெற்றார். முடியுமா என்ற சந்தேகத்தை அவர் விரட்டினார். நாடு விடுதலை பெற வேண்டுமா அல்லவா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். ஆம் என்றது அவருடைய தூய்மையான உள்ளம். உள்ளம் உரைத்ததை ஊராருக்கு அறிவித்தார். ஊரார் சந்தேகமும் பயமும் கொண்டனர். விடுதலை வேண்டும், நாடு மீளவும் கேடு தீரவும் நாம் இனி மனிதராய் வாழவும் கட்டாயமாக விடுதலை வேண்டும். ஆனால் நம்மால் முடியுமா என்று கேட்டனர். விடுதலை வேண்டும் என்று மனம் கட்டளை இட்டுவிட்ட பிறகு மறுகேள்வி ஏது அவர் கேட்டார். அவர்கள் பலசாலிகள், மக்கள் கூறினர். நாம் பலம் பெற வேண்டும், பெறுவோம் அவர் உரைத்தார் உறுதியுடன். சிறையிலே தள்ளுவார்களே பயத்துடன் கூறினர் மக்கள். தள்ளுவர், ஆனால் இப்போது உள்ள இடமும் சிறைதான், அது பெரிய சிறை அவர் பதில் சொன்னார் நகைச்சுவையுடன். தடியடி, துப்பாக்கி, தூக்குமேடை, அந்தமான் தீவு என்பன போன்ற எத்தனையோ ஆபத்துகள் அடுத்தடுத்து வரும். உரிமைப்பேரிலே உள்ள ஆபத்துகளை அவர் ஒழிக்காமல் குறைக்காமல் கூறினார். இவ்வளவையும் நான் பொருட்படுத்தப் போவதில்லை, மரண பயமின்றி இக்காரியத்திலே ஈடுபட தீர்மானித்து விட்டேன். ஆயுத வளத்தை நம்பி அல்ல, மன உறுதியை நம்பி நாம் நமது விருப்புரிமைக்காக போராடுகிறோம். இது தர்மம் என்ற பலத்தை நம்பி போரை தொடுக்கிறேன் என்றார். தொடுத்தார். வயலோரத்திலிருந்து வாட்டமுற்ற உழவன் முதற்கொண்டு வசீகர வாழ்விலே இருந்து வந்த சீமான் வீட்டு செல்லப்பிள்ளை வரையிலே அவர் முகாமில் வந்து குவிந்தனர். வேறு நாடுகளிலே விடுதலை போர் தொடுத்தவர்கள் இரகசியமாகவோ பகிரங்கமாகவோ சொந்தத்திலேயோ வேறு நாட்டின் துணை கொண்டோ இராணுவத்தை திரட்டுவது, போர்ப்பொருளை குவிப்பது, மறைந்திருந்து தாக்குவது, சதி செய்வது என்ற போல முறைகளை கையாண்டனர். தாய் நாட்டின் விடுதலைக்காக இவையாவும். எனவே சரியா தவறா என்ற கேள்விக்கும் இடமில்லை என்றனர். உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக இந்த திட்டம் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு புதியதோர் தத்துவத்தை கொண்ட திட்டத்தை ஆயுதமின்றி இரகசியமின்றி வெளிப்படையாக தூய்மையுடன் விடுதலை போர் நடத்தலானார். அதிலே வெற்றி கண்டார். அந்த வெற்றி வீரனுக்கு வெறியன் தந்த பரிசு 3 குண்டுகள். அடிமைகளின் விடுதலையை பெற்று தந்த ஆபிரகாம் லிங்கன் மீது அங்கு ஒரு வெறியன் குண்டு வீசியது போல இவ்வளவு பெரிய துணைக்கண்டத்து விடுதலையை வாங்கி தந்தவர் நாட்டு மக்களின் ஏழ்மை கோலத்தை கண்டார். கருத்திலே அக்காட்சி கலந்தது. அவர் அவர்களில் ஒருவராகவே வாழலானார். எல்லாம் மாயம், உலகமே இந்திரஜாலம் என்று உபதேசிக்கும் குருமார்கள் தங்க பாதக்குரடும் வைரம் அழைத்த குண்டலங்களும் அணிந்து கொண்டிருக்க கண்ட மக்கள் முன்பு எவ்வளவு சுகமும் வசதியும் நினைத்தால் பெறுவதற்கு உரிமையும் வாய்ப்புமாக பெற்றிருந்தும் ஏழை வாழ்வை நடத்துகிற உத்தமர் உழவினார். மக்களின் மனம் என்னென்ன எண்ணியிருக்கும்! குண்டலம் அணிந்த குருமார்களையும் குறுந்தடி பிடித்து உழவிய உத்தமரையும் ஏக காலத்தில் கண்டபோது கண்டறியாதன கண்டோம் என்று கழித்தனர். காதகனுக்கு கண்ணிலேயும் கருத்திலேயும் கடுவிஷம். அவன் காண சகிக்கவில்லை இந்த காட்சியை. கொன்றான் உத்தமரை, அருளொழுகும் கண்ணுடையவர் என்று மக்கள் கூற கேட்டும் இயேசுவை சிலுவையில் அறைந்த வஞ்சகர் போல. அவரை கொன்றானே கொடியோன்! அப்பொழுது அவர் மனதிலே இருந்து வந்த எண்ணங்கள் யாவை என்பதை எண்ணும் போதுதான் நாம் எவ்வளவு பெரிய நஷ்டத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் என்பது விளங்குகிறது. கல்லும் கட்டிகளும் காகித குப்பையும் ஏற்றிக்கொண்டு சென்ற களம் கவிழ்ந்தால் நஷ்டம் என்ன? முத்தும் பவளமும் முழுமதி போன்ற துகிலும் பிறவும் கொண்டு செல்லும் களம் கடலிலே மூழ்கிவிட்டால் நஷ்டமும் மன கஷ்டமும் நெஞ்சை வெந்திரச் செய்யும் அல்லவா? அதுபோல காந்தியாரை கயவன் கொன்றபோது அவருடைய மனதிலே அருமையான திட்டங்கள், நாட்டுக்கு நலன் தரும் புதிய முறைகள் ஊசலாடி கொண்டிருந்தன. அதை எண்ணும் போதுதான் எவ்வளவு பெரிய நஷ்டம் இந்த சம்பவம் என்பது விளங்குகிறது. விடுதலை பெற்று தந்ததோடு வேலை முடிந்தது என்று அவர் முடிவு கட்டவில்லை. நாட்டை மீட்க வேண்டும், நல்லாட்சி அமைக்க வேண்டும், மக்களை நல்லவர்களாக்க வேண்டும். வீரம், திறம், விவேகம் மூன்றையும் விரும்பினார். மக்களை நல்லவர்களாக்க வேண்டும் என்பதே அவருடைய இறுதி லட்சியம். நல்ல மனிதர்களால்தான் நல்லாட்சி நடத்த முடியும். நாட்டுக்கும் விடுதலையும் கொடுத்து மக்கள் நல்லவர்களாகாமல் கொலைவாதகர்கள், கொள்ளைக்காரர்கள், ஆதிக்க வெறியர்கள், ஆள் விழுங்கிகள், ஆஷாட பூதிகள் ஆகியோரின் ஆதிக்கம் அழிந்து விடாதிருந்தால் விடுதலையால் என்ன பலன்? வேறிடமிருந்து மீட்டு வந்த ஒல்லிமானை வேங்கையின் முன்பு துள்ளி விளையாட விடுவதா? அதை எண்ணினால் நாடு விடுதலை பெற்றதும் நல்லாட்சி அமைக்கும் வழிவகை கூறி அந்த பொறுப்பை உடனிருந்தோரிடம் தந்தார். மக்களை நல்லவர்களாக்கும் நற்பணி புரியலானார். நல்ல மனிதர்கள் எல்லோரும் திடீர் திடீரென்று பொல்லாத செயல்புரிய கிளம்பியது கண்டார். மனமிக நொந்தார். மனிதனுக்குள் இருக்கும் மிருகம் வெளிப்பட கண்டு மிகவும் வேதனைப்பட்டார். இந்த சூழ்நிலையை மாற்றியாக வேண்டும் என்று தீர்மானித்து பணிபுரியலானார். அந்த அரும்பணியாற்றுகையிலேதான் அநியாயமாக கொல்லப்பட்டார். நாட்டை மீட்க ஒரு ரணகலச் சூரரையும் நல்லாட்சி அமைக்க பல கலைவாணரையும் மக்களையும் நல்வழிப்படுத்த அறநெறி ஊர்வோரையும் நாடியாக வேண்டும். எந்த நாட்டுக்கும் அனைவரும் ஏக காலத்தில் கிடைக்க மாட்டார்கள். ஒரு தலைமுறையிலே வீரன் தோன்றி விடுதலை தருவான், மற்றொரு தலைமுறையிலே நிபுணர் தோன்றி நல்லாட்சி அமைப்பார், பிறிதோர் சமயம் பேரறிஞர் தோன்றி மக்களுக்கு நல்வழி காட்டுவார். உத்தமர் காந்தியாரின் உள்ளமும் இந்த 3 பண்புகளையும் ஏக காலத்தில் ஒன்றுக்கொன்று குறையாத அளவில் கொண்டிருந்தது. 3 தலைமுறைகள், 3 தனித்தனி தலைவர்கள் கொள்ள வேண்டிய குணத்தை அவர் ஒருவர் கொண்டிருந்தார். உலக வரலாற்றிலே இதற்கு வேறு ஈடு கிடையாது. விடுதலை வாங்கி தந்தவர்கள் உண்டு போர்த்திறனால், நல்லாட்சி நெருவியவர்கள் உண்டு அறிவின் மேம்பாட்டினால், மக்களை நல்லவர்களாக்கினவர்கள் உண்டு தூய்மையினால். 3 அரும்பணிகளையும் ஒரு சேரச் செய்த ஒப்பற்ற சிறப்பு உத்தமர் காந்தியார் ஒருவருக்கேதான் உண்டு. நாடு விடுதலை பெற அந்நியருடன் போராட வேண்டியிருந்தது. போராட்டங்கள் செய்தார், வெற்றி பெற்று நாட்டுக்கு சிறப்பை வாங்கி தந்தார். நல்லாட்சி நிறுவுவதற்காக திட்டங்களை நிபுணர்களை கொண்டு தீட்ட வேண்டும். அந்த காரியத்தை நடத்த அகிலமறிந்த பண்டித நேரு இருக்கிறார் என்ற களிப்பும் நம்பிக்கையும் கொண்டார். மக்களை நல்லவர்களாக்குவதற்கு அவர்கள் மனதிலே உள்ள மாசுகளை போக்க வேண்டும். மக்கள் மனதிலே பல காலமாக மூண்டு போய் கிடக்கும் மதவெறி, அதன் கிளைகளான வேதபுத்தி, வகுப்பு துவேஷம், கொடுமை ஆகியவைகளை கலந்தாக வேண்டும். மக்கள் மனதிலே குரோதத்தை, துவேஷத்தை, சுயநலத்தை தூவும் முறையிலே உள்ள போதனைகளை, ஏற்பாடுகளை, எண்ணங்களை அகற்றியாக வேண்டும் என்று அவர் எண்ணினார். இந்து மதத்திலே ஏறிப்போய் ஊறிப்போயிருந்த கேடுகளை தமது பரிசுத்த வாழ்க்கையாலும் தூய்மையான உபதேசத்தாலும் புதிய விளக்க உரைகளாலும் நீக்கும் காரியத்தில் ஈடுபடலானார். அன்பு நெறி தழைக்க வேண்டுமென்றார். அவர் இந்த மதம், அவன் அந்த மதம் என்று குரோதம் கொள்ளாதீர் என்றார். இது வெறிது, இன்னொன்று தாழ்ந்தது என்று எண்ணாதீர் என்றார். தீண்டாமை போக வேண்டுமென்றார். அமளிக்கிடையே நின்று படுகொலைகள் நடைபெற்ற இடத்திற்கெல்லாம் சென்று வந்தார். மிக மிக எளிய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இன்சொல் பேசி எந்த முறையையும் ஐதீகத்தையும் ஒரே அடியாக ஒழித்துவிடும் புரட்சி திட்டமும் கூறாமல் மக்களை நல்லவர்களாக்கும் அளவுக்கு பழைய முறைகளிலே உள்ள தூசு தட்டி மாசு போக்கி பயனுடைய மனித மேம்பாட்டிற்கு உதவக்கூடிய ஏற்பாட்டினை செய்ய வேண்டுமென்று பாடுபடலானார். இதற்கு இவரை கொலை செய்தான் மாபாவி என்னும் போதே நெஞ்சு பதறுவது மட்டுமல்ல, இவருடைய இன்சொல் முறைக்கே மதவெறி இவரை பலிகட்டது என்றால், நாட்டிலே தலைகீழ் மாற்றம், செங்கோல் ஜபமாலை இரண்டும் செலுத்தும் ஆதிக்கம் ஆகியவற்றை ஒழிக்க வேண்டுமே இனி நமது நாட்களில், அப்போதுதான் தன்னாட்சி நல்லாட்சியாக முடியும். அந்த காரியம் செய்யும்போது உத்தமர் உயிரை குடித்த மத ஆதிக்க வெறி உழவுமானால் எத்தனை கோட்சைகள் கிளம்புவரோ என்பதை எண்ணும் போதே நெஞ்சு திடுக்கிடுகிறது. மக்களை நல்லவர்களாக்க வேண்டுமானால் அவர்கள் மனதிலே உள்ள மாசு, மதவெறி, ஜாதி ஆணவம், சுயநல ஆதிக்க எண்ணம் ஆகியவை ஒளிந்தாக வேண்டும் என்று பேசி வந்த போதும், நாட்டை மீட்க வேண்டும் என்று அவர் எண்ணியருடன் போரிட்ட போதும் கிளம்பாத பயங்கர சக்தி ஒன்று கிளம்பியது கோட்சே உருவில். அதுதான் மத ஆதிக்க வெறி. அதனால் கொலை உண்டார். தோட்டத்தை மண்மேடாக்கியவரிடமிருந்து மீட்டு அதை புன்னகை பூந்தோட்டமாக்குவதற்காக அழகிய மலச்செடிகளுக்கான விதைகளை தூவாங்கு சென்றபோது புதருக்குள்ளிருந்து பாம்பொன்று வந்து கடித்துக் கொள்வது போல, நாட்டை மீட்டு நல்லாட்சி அமைத்து மக்களை நல்லவர்களாக்குவதற்கு கருத்தை பரப்பும் போது கோட்சே கிளம்பினான். இந்த பழியை துடைத்தாக வேண்டும். பாரங்கும் பேசுவர் நாட்டை மீட்டு தந்த உத்தமனை உள்நாட்டு மத ஆதிக்க வெறி கொன்றது என்று. மேட்டினை பூந்தோட்டமாக்க விதை கொண்டு வந்த வேளையிலே பாம்பொன்றினால் இறந்த தோட்டக்காரனை கண்டு புலம்புவதும், பாம்பை அடித்து கொள்வது மட்டுமல்ல குடும்பத்தாரின் கடமை, இறந்து கிடப்பவரின் கரத்திலே உள்ள விதையை எடுத்து பார்த்து விம்மி அழுதான். பிறகு இவைகளை தூவி இங்கு பூந்தோட்டம் காண விரும்பினார். அவர் மறைந்தார். விதையோ இருக்கிறது, பூந்தோட்டம் காண்பேன், அந்த உருவில் அவரை காண்பேன், அந்த மனதிலே அவர் பெருமை தெரிய கண்டு மகிழ்வேன், அவர் செய்து வந்த பணியினை நான் மேற்கொள்வேன் என்று கூற வேண்டும். மறைந்த உத்தமர் மத ஆதிக்க வெறியால் கொல்லப்பட்டார். அந்த கொடும் பாம்பை ஒழித்தாக வேண்டும். அவர் அனைவரும் ஒன்று என்று அன்பு மார்க்க கருத்தை தூவி வந்தார். அதை நாம் செய்து முடிப்போம் என்பதே நமது உறுதியாக இருக்க வேண்டும். புத்தர் காலத்திலே நடந்தேறியது போல புதிய வழியை கொள்வோம் என்று உறுதி கொண்டு உழைப்பதே நாம் அந்த உத்தமருக்கு எழுப்பக்கூடிய நிலையான ஞாபக சின்னம். நன்றி. வணக்கம்.